குந்தவை வரும்பொழுது அவள் பேசியது மட்டுமே என் மனதிற்குள் ஓடும். எனவே அவளை பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை. நான் மழப்பாடிக்கு சென்று அங்கு இருக்கின்ற அலுவல் வேலையை பார்க்க போகிறேன் என்று சொல்லிவிட்டு பெரிய பழுவேற்றையர் கிளம்பிவிட்டார். கிளம்பும் பொழுது நந்தினி பெரிய பழுவேற்றை பார்த்து ஒரு விஷயம் சொன்னாள். ஒருவேளை நீங்கள் திரும்பி வரும்பொழுது குந்தவை பிராட்டி கந்தன்மாறனை திருமணம் செய்து கொள்ள போவதாகவும், ஆதித்த கரிகாலன் கந்தமாறனுடைய தங்கையான மணிமேகலையை மணக்கப் போவதாகவும் செய்தியை நீங்கள் கேள்விப்படலாம் என்று ஒரு விஷயத்தை முன்வைத்தாள். கண்டிப்பாக நந்தினியிடம் ஒரு மிகப்பெரிய திட்டம் இருக்கிறது. அது மட்டும் நடந்தால் அடுத்த சோழ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக நான் இருப்பேன், சக்கரவர்த்தினியாக நந்தினி இருப்பாள் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு அவர் அங்கிருந்து கிளம்பினார். குந்தவை கந்தமாறனை பார்க்க வருவது அவனுக்கு தெரிந்துவிட்டது. மனதிற்குள் பல கற்பனைகளை வளர்த்து கொண்டிருந்தான். ஏனென்றால் அவனுக்கு நந்தினியின் மீது ஒரு மோகம் இருந்தது. ஆனால் அவள் திருமணமானவள் என்று அறிந்ததும் அந்த மோகத்தை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தான். ஆனால் குந்தவையின் பேரில் அவனுக்கு ஒரு மரியாதையும் ஒரு காதலும் இருந்தது. குந்தவை வந்து பார்த்ததும் வந்தியத்தேவன் பற்றிய பல கற்பனை கதைகளை குந்தவிடம் அவன் சொன்னான். இதையெல்லாம் கேட்டு நந்தினி மனதுக்குள் சிரித்துக் கொண்டிருந்தாள். வந்தியத்தேவன் எனக்கு நண்பனாக இருந்தாலும் முதுகில் குத்தி என்னை கோழையாகவும் ஆக்கிவிட்டான், துரோகியாகவும் ஆகிவிட்டான் என்றெல்லாம் கந்தமாறன் கற்பனைக்கு ஏற்றவாறு கதைகளை சொல்லிக் கொண்டிருந்தான். இதையெல்லாம் கேட்டு குந்தவை அதிர்ச்சி அடைந்தாலும் மன உளைச்சலுக்கு ஆளானாலும் அதை முகத்தில் காட்டிக்கொள்ளாமல் கந்தமாறனிடம் பேச ஆரம்பித்தாள். நீங்கள் சொல்லும் கதையை கேட்கும் பொழுது அவன் துரோகியாகவே இருந்தாலும் பின்பு ஏனொரு ஊமை பெண்ணின் வீட்டில் மருத்துவத்திற்காக உன்னை சேர்த்தான் என்று கேட்க, அதுதான் எனக்கும் தெரியவில்லை, அதற்கு பிறகு வந்தியத்தேவனும் காணவில்லை, அந்த வீட்டில் இருந்த ஒரு ஆண்மகனையும் காணவில்லை, கண்டிப்பாக சீக்கிரம் அகப்பட்டு விடுவான் என்றெல்லாம் கந்தமாறன் சொல்லி முடித்தான். அந்த நேரத்தில் அங்கு ஒரு பெண் வந்து ஒற்றன் அகப்பட்டு விட்டான் என்று சொல்ல, அதை கேட்டவுடன் குந்தவையின் முகம் மாறிவிட்டது. உடனே யார் அந்த ஒற்றனாக இருக்கும் என்ற சந்தேகத்தில் அனைவரும் அரண்மனை மாடத்திற்கு வந்து பார்த்தார்கள். ஆனால் அவர்கள் அழைத்து வந்தது வந்தியத்தேவனை அல்ல. வந்தியத்தேவனோடு உடன் சென்ற பழையாறை வைத்தியர் மகன் பினகாபாணி சக்கரவர்த்திக்கு தேவையான மருந்தை கண்டுபிடிப்பதற்காக எடுத்து வருவதற்காக இலங்கைக்கு இவனையும் வேறொருவனையும் அனுப்பி வைத்தேன். ஆனால் நீங்கள் எப்படி நான் அனுப்பிய இந்த மனிதனை அழைத்து வரலாம் என்று கோபமாக குந்தவை கேட்க, அப்படியென்றால் மற்றொருவன் தான் அந்த ஒற்றனாக இருக்க வேண்டும், உங்களையும் அவன் ஏமாற்றிவிட்டு, அப்படியென்றால் இந்த வைத்தியர் மகனை விடுவிக்க வேண்டும் என்று அங்கு குந்தவை சொன்னாள். அந்த சமயத்தில் பெரிய பழுவேற்றையர் ஊருக்கு சென்று விட்டதால் சிறிய பழுவேற்றையை சந்தித்து அந்த வைத்தியர் மகனை விடுவிக்குமாறும், எதற்கு அவனை ஒற்றன் என்று சொன்னீர்கள் என்றெல்லாம் குந்தவை கேட்க ஆரம்பித்தாள். அதற்கு சிறிய பழுவேற்றையர், இந்த வைத்தியர் மகனோடு வந்தவன் ஒற்றன் என்பதை அவனே சொன்னான் என்றும், அவனை தாங்கள் தான் அனுப்பியதாகவும், இலங்கை வரை சென்று ஓலையை தருமாறு அவனுக்கு தாங்கள் ஒரு ஓலையை கொடுத்ததாகவும், ஒருவேளை அவன் உங்களையும் ஏமாற்றிருக்கலாம் என்றெல்லாம் எண்ணிதான் இவனை கைது செய்து அழைத்து வந்தோம் என்று சிறிய பழுவேற்றையர் சொன்னார். கோபப்பட்ட குந்தவை, காஞ்சியில் இருந்து ஆதித்த கரிகாலனுடைய ஓலையை எடுத்து வந்தவனை எப்படி நீங்கள் ஒற்றன் என்று சொல்லலாம் என்று கோபப்பட்டாள். உடனே சிறிய பழுவேட்டரையர், உண்மையில் அவர் ஆதித்த கரிகாலனுடைய ஒற்றனாக இருந்தால் ஏன் பல திருட்டு விஷயங்களை செய்து அரண்மனைக்குள் வர வேண்டும்? சுந்தர சோழருடைய ஜாதகத்தை பற்றி குழந்தை ஜோசியரிடம் அவன் ஏன் கேட்க வேண்டும்? பெரிய பழுவேட்டர் கொடுத்ததாக சொல்லி முத்திரை மோதிரத்தை அவன் ஏன் காட்ட வேண்டும் என்று சிறிய பழுவேட்டர் கேட்க, அப்படி என்றால் முத்திரை மோதிரம் அவனுக்கு எப்படி கிடைத்திருக்கும் என்று குந்தவை மடக்க, அதை சீக்கிரம் கண்டுபிடித்து விடுவேன், அதற்கு முன்பு பாதாள சிறையில் இருக்கும் வைத்தியர் மகனை விடுவிப்பதற்கான அதிகாரம் உங்களுக்கு தான் இருக்கிறது என்றும், நீங்கள் அவனை பார்த்து விடுவீங்கள் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து அவர் சென்று விட்டார். செல்வதற்கு முன்பு சிறிய பழுவேட்டரையர் குந்தவையை பார்த்து ஒன்று சொன்னார். இந்த சாம்ராஜ்யத்திற்கு ஏதாவது பெருந்தீங்கு நேர்ந்தால் அது இரண்டு பெண்களால் தான் வரும். ஒன்று நீங்கள், மற்றொன்று பழுவூர் இளையராணியான நந்தினி என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். அடுத்த நாள் பாதாள சிறையில் இருக்கும் பினகாபாணியை பார்ப்பதற்காக குந்தவையும் வானதியும் சென்றார்கள். அந்த பாதாள சிறைக்குள்ளே தங்கத்தை உருக்கி நாணயமாக செய்து கொண்டிருந்தார்கள். அதற்கு காவலாக பல புலிகளையும் சிறுத்தைகளையும் காவலாக வைத்திருந்தார்கள். ஒருவேளை அங்கிருந்து யாராவது தப்பித்து சென்றால் அந்த புலிகளுக்கும் சிறுத்தைகளுக்கும் அவர்கள் இரையாகி போவார்கள். அப்போது அங்கிருந்த தலைமை அதிகாரி, கொஞ்ச நேரத்திற்கு முன்புதான் இங்கிருந்து யாரோ ஒருவனை அழைத்து கொண்டு சென்றார்கள் என்று சொல்ல, அவன் யாராக இருக்கும் என்று குந்தவை மனதில் எண்ணிக்கொண்டிருந்தாள். அப்பொழுது அங்கே ஒரு இனிய குரலில் ஒருவன் பாடிக்கொண்டிருந்தான். அவன் வேறு யாரும் அல்ல, சேந்தன் அமுதன் தான். வந்தியத்தேவன் தப்பித்த பிறகு பழுவூர் ஆட்களிடம் சேந்தன் அமுதன் அகப்பட்டான் அல்ல, அவன் இங்குதான் இருந்தான். அவனை பார்த்ததும் குந்தவைக்கு புரிந்துவிட்டது. பின்பு அவனை பார்த்த குந்தவை, எதற்கு நீ இங்கு வந்தாய், எப்படி அகப்பட்டாய் என்று கேட்க, வந்தியத்தேவனை அவன் சந்தித்தது, பின்பு அவன் தப்பித்து செல்லும் பொழுது அவனுக்கு உதவி புரிந்தது என்று எல்லாத்தையும் குந்தவையிடம் அவன் சொன்னான். எப்படி அவன் என்னை பார்த்ததும் நம்பினாய் என்று குந்தவை கேட்க, ஒரு சிலரை பார்த்ததுமே நம்பலாம் என்று தோன்றும், கண்டிப்பாக அவன் கடைசி வரை உற்ற நண்பனாக இருப்பான் என்று தோன்றும். அதுபோல்தான் வந்தியத்தேவனும். கண்டிப்பாக அவன் ஒற்றன் அல்ல, மிகப்பெரிய காரியத்தை சாதிக்க பிறந்தவன் என்றெல்லாம் சேந்தன் அமுதன் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது மற்றொன்றையும் சொன்னான். கொஞ்ச நேரத்திற்கு முன்பு என்னுடைய இந்த அறையில் வைத்தியர் மகனை அழைத்து வந்தார்கள். அவனை பார்த்ததுமே தெரிந்துவிட்டது அவன் பொல்லாதவன் என்று. மேலும் அவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் எனக்கு கோபத்தை ஊட்டியது. அவனோடுதான் வந்தியத்தேவன் கோடிக்கரைக்கு சென்றான் என்றும், அங்கு இருக்கும் என் மனதுக்கு பிடித்தவளான பூங்குழலியை பற்றி பலவாறு தவறாக பேசினான். பின்பு பழுவூர் ஆட்கள் வந்தியத்தேவனை பிடிக்க வந்தபொழுது பூங்குழலி வந்தியத்தேவனை அழைத்துக் கொண்டு இலங்கைக்கு சென்று விட்டதாகவும், அப்பொழுது இவன் அகப்பட்டு விட்டதாகவும் சொல்லிக் கொண்டிருந்தான். நீங்கள் வருவதற்கு கொஞ்ச நேரத்திற்கு முன்புதான் பழுவூர் இளையராணி நந்தினி இங்கு வந்து அவனை விடுதலை செய்து அவரோடு அழைத்து சென்று விட்டார் என்று சேந்தன் அமுதன் சொன்னான். இதையெல்லாம் கேட்ட குந்தவியின் மனதில் ஒன்று மட்டும் தெளிவாக தெரிந்தது, பூங்குழலியோடு வந்தியத்தேவன் இலங்கைக்கு சென்று விட்டான் என்ற செய்தி மட்டும். பின்பு அங்கிருந்து அவள் செல்வதற்கு முன்பு சேந்தன் அமுதனை பார்த்து, உன்னையும் இங்கிருந்து விடுதலை செய்ய சொல்கிறேன் என்று சொன்னாள். ஆனால் அதற்கு முன்பு சேந்தன் அமுதன், எனது பக்கத்து அறையில் ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் அடிக்கடி என்னை பார்த்து, நீ எனக்கு மட்டும் நன்றாக பாட சொல்லிக் கொடுத்து விட்டால் இலங்கையில் இருக்கும் பாண்டிய குலத்து மணிமகுடத்தையும் மாலையையும் எங்கே ஒளித்து வைத்திருக்கிறேன் என்ற செய்தியை உனக்கு சொல்வேன் என்று சொல்கிறான். அவன் சொல்வது உண்மையா பொய்யா என்று எனக்கு தெரியாது, ஆனால் அந்த ரகசியத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டும், அதுவரை இங்கே இருக்க வேண்டும் என்று சேந்தன் அமுதன் வெகுளித்தனமாக சொன்னான். இன்னும் கொஞ்ச காலம் நீ இங்கே இருந்தால் அவனைப் போலவே நீயும் பைத்தியமாகி விடுவாய் என்று சொல்லிவிட்டு குந்தவை வெளியே சென்று கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் சேந்தன் அமுதனை அங்கிருந்து விடுதலை செய்து விட்டார்கள். அடுத்த நாள் லதா மண்டபத்தில் நந்தினி ஒரு கடிதத்தை எழுதி கொண்டிருந்தாள். சொல்லப்போனால் அது ஒரு ஓலை. அதில் ஆதித்த கரிகாலனுக்கு அவள் ஓலை எழுதி கொண்டிருந்தாள். நோயினால் மெலிந்திருக்கும் தங்களுடைய தந்தையை நீங்கள் பார்க்க தஞ்சைக்கு வர வேண்டும். நீங்கள் தஞ்சைக்கு வராமல் இருப்பதற்கு நான் தான் காரணம் என்று எண்ணும் பொழுது எனக்கு மனம் வலிக்கிறது. ஆகையால் ஒரு முறையாவது நீங்கள் இங்கே வர வேண்டும். ஒருவேளை இங்கு வர விருப்பம் இல்லை என்றால் கடம்பூர் சம்புவரையர் மாளிகைக்கு நீங்கள் வர வேண்டும். நான் இங்கு உங்கள் பாட்டியல் ஸ்தானத்தில் இருக்கிறேன். அதனால் நாம் சந்தித்து பேசுவதில் தவறு எதுவும் இருக்காது. இந்த ஓலையை கொண்டு வருபவன் கந்தமாறன். அவனை நீங்கள் பூரணமாக நம்பலாம். அவனிடம் செய்தியும் சொல்லி அனுப்பலாம் என்று சொல்லி இங்கனம் நந்தினி என்று சொல்லி ஓலையை எழுதி முடித்துவிட்டு கந்தமாறனை அழைத்து வந்து அவனிடம் ஓலையை தந்து ஆதித்த கரிகாலனிடம் தர சொல்கிறாள். மேலும் வந்தியத்தேவனை பற்றி ஒரு தவறான கருத்தை கந்தமாறனிடம் நந்தினி சொல்கிறாள். அது என்னவென்றால், குந்தவை வந்தியத்தேவனை விரும்புவதாகவும், மேலும் குந்தவை ஆதித்த கரிகாலர் பட்டத்துக்கு வரக்கூடாது, அவருடைய அருமை தம்பியான அருள்மொழிவர்மன் தான் பட்டத்துக்கு வர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பதாகவும், அவ்வாறு அருள்மொழிவர்மன் பட்டத்திற்கு வந்தால் அவருடைய இஷ்டப்படி ஆட்டி வைக்கலாம், பின்பு சோழ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தினியாக குந்தவை இருப்பாள், சக்கரவர்த்தியாக உன்னுடைய சிநேகிதன் வந்தியத்தேவன் இருப்பான், ஏனென்றால் இருவரும் காதலிக்கிறார்கள், எனவே இதெல்லாம் நடக்கக்கூடாது. அதனால் இங்கு நடக்கின்ற சூழ்ச்சி எல்லாம் கரிகாலனுக்கு தெரிய வேண்டும். இந்த ஓலையை அவரிடம் கொடுத்து கையோடு அவனை அழைத்தவா என்று நந்தினி சொல்ல, நந்தினியை பார்த்து மயங்கி போயிருந்த கந்தமாறனும் சரி என்று சொன்னான். அந்த நேரத்தில் அங்கே பழுவேட்டரையர் வந்துவிட்டார். வெளியூருக்கு சென்ற அவர் சீக்கிரமே காரியத்தை முடித்துவிட்டு அங்கே வந்ததும் நந்தினியும் கொஞ்சம் வியப்போடுதான் பார்த்தாள். பின்பு கந்தமாறனையும் நந்தினியையும் பார்த்த பழுவேட்டரையர் இவன் இங்கே என்ன செய்கிறான் என்று கேட்க, கரிகாலனுக்கு தான் ஓலை எழுதியதாகவும் அதை எடுத்துச் செல்லத்தான் இவன் இங்கே வந்திருக்கிறான் என்றும் நந்தினி சொல்ல, நீ எதற்கு கரிகாலனுக்கு ஓலை எழுத வேண்டும் என்று பழுவேட்டரையர் கேட்க, குந்தவை அருள்மொழிவர்மனுக்கு ஓலை எழுதி வந்தியத்தேவனிடம் தந்து அனுப்பியிருக்கிறான் என்று நந்தினி சொல்ல, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் என்று அவர் கேட்க, மந்திரவாதி வழியாக இதையெல்லாம் அறிந்து கொண்டேன் என்று நந்தினி சொன்னாள். பழுவேட்டரையர் மனதில் இதையெல்லாம் அவருடைய தம்பியான சிறிய பழுவேட்டரையர் கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் அவன் அவ்வாறு செய்யவில்லை. நந்தினியின் மீது மட்டும்தான் சந்தேகத்தையும் கோபத்தையும் அவ்வப்பொழுது சொல்லிக் கொண்டே இருந்தான். ராமேஸ்வரத்தில் இருந்து திரும்பி வந்த அனிருத்த பிரம்மராயரும் இந்த விஷயத்தை பற்றி சொல்லவில்லை. ஆக குந்தவை அருள்மொழிவர்மனுக்கு ஓலை எழுதி அனுப்பியது நந்தினியின் வழியாக பெரிய பழுவேட்டரருக்கு தெரிந்துவிட்டது. மேலும் பாதாள சிறையில் இருந்து அவள் விடுதலை செய்த வைத்தியர் மகன் வழியாகவும் இந்த உண்மையை அவள் உறுதிப்படுத்திக் கொண்டதாகவும் சொன்னாள். ஆக ராஜ்யத்தில் இப்பொழுது நமக்கான முதல் எதிரி விஷப்பாம்பான குந்தவைதான் என்றும், அதற்கு ஏற்ற ஒரு திட்டம்தான் ஆதித்த கரிகாலன் கடம்பூர் அரண்மனைக்கு வர வேண்டும் என்றெல்லாம் பெரிய பழுவேட்டரையரை நந்தினி குழப்பிக் கொண்டிருந்தாள். பின்பு அங்கு இருந்து ஓலையோடு கந்தன்மாறன் சென்று விட்டான். இந்த நேரத்தில் இலங்கையில் இருக்கும் வந்தியத்தேவன் இறைவனை நாம் கொஞ்சம் பார்க்க வேண்டும். வந்தியத்தேவன் பூங்குழலியின் உதவியோடு இலங்கைக்கு சென்று விட்டான். இலங்கையில் சோழர்கள் படை இருக்கும் நகரத்திற்குள் வந்து விட்டான். ஆனால் முழு நகரத்திற்குள் போக இருந்த அவனை காவலாளி தடுத்தார்கள். உடனே அவன் சோழ சேனாதிபதியை பார்க்க வேண்டும் என்று சொல்ல காவலாளி தடுத்து விட்டார்கள். எப்படி கடம்பூர் அரண்மனையில் அவன் சில சாகசங்களை செய்து உள்ளே நுழைந்தானோ அதே போல் இவனும் செய்ய காவலர்கள் அவனை சிறைபிடித்து கோட்டை தலைவனிடம் கொண்டு போனார்கள். வந்தியத்தேவன் கோட்டை தலைவரிடம் இளவரசர் அருள்மொழிவர்மருக்கு முக்கியமான ஓலை கொண்டு வந்திருப்பதாகவும் அதை பற்றி சோழ சேனாதிபதியிடம் தான் விவரம் சொல்ல முடியும் என்று கூறினான். பின்பு அவனை பரிசோதித்து பார்த்த அவர் பொன்னியின் செல்வனுக்கு என்று ஆரம்பிக்கும் ஓலையை பார்த்தார். பின்பு பழுவேட்டருடைய முத்திரை மோதிரத்தையும் பார்த்தார்கள். அந்த பனைமர மோதிரையை பார்த்த உடனே தாமதிக்காமல் அவனை சிறையில் அடைத்தார்கள். அதற்கு ஒரு காரணமும் இருந்தது. அந்த சமயத்தில் இலங்கையில் சேனாதிபதியாக இருந்தவர் கொடும்பாளூர் பெரிய வேளார். இவருடைய தம்பி சிறிய வேளார் தான் முந்தைய காலகட்டத்தில் இலங்கைக்கு வந்து போரில் தோற்று இறந்து விட்டார். அவருடைய மகள் தான் குந்தவையின் கூடவே இருக்கும் வானதி. இந்த கொடும்பாளூர் பெரிய வேளார் வம்சத்திற்கும் பழுவூர் வம்சத்திற்கும் ஒரு பெரும் பகை இருந்திருக்கிறது. ஆக அந்த சமயத்தில் வந்தியத்தேவனுடைய கையில் பண இலை மோதிரத்தை பார்த்தவுடன் இவன் கண்டிப்பாக பழுவேட்டருடைய ஆளாகத்தான் இருக்கும் என்று எண்ணி அந்த கோட்டை தலைவர் வந்தியத்தேவனை சிறையில் அடைத்துவிட்டு விவரத்தை சேனாதிபதியான கொடும்பாளூர் பெரிய வேளாரிடம் சொல்லிவிட்டார். அந்த சமயம் அவர் இலங்கைக்கு வந்திருந்த அனிருத்த பிரம்மராயரிடம் பேசிக் கொண்டிருந்தார். இவ்வாறு ஒரு இளைஞன் வந்ததையும் அவனுடைய கையில் இருந்த ஓலையையும் அந்த முத்திரை மோதிரத்தையும் சேனாதிபதியிடம் காட்ட அவரும் அனிருத்த பிரம்மராயரிடம் சொல்ல முதன் மந்திரிக்கு விவரம் புரிந்துவிட்டது. பின்பு சேனாதிபதியிடம் அனிருத்த பிரம்மராயர் வந்திருப்பவன் குந்தவையின் ஆள்தான், சீக்கிரம் அவனை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே இருந்த ஆழ்வார்க்கடியானை வந்தியத்தேவனை பார்க்க அனுப்பி வைத்தார்.